ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு மெய்ப்பொருள் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
வந்து அந்த நாட்டின் கண்ணும் எனவே தன் கண்ணும் நிகழாமல் காத்து, தன் நாட்டின் கண்ணும் நிகழாமல் காத்து. இப்படி போனா மனுஷன் திருக்குறள்னா மன்னிக்கணும், பரிமேல் உரையோட கருத்து வெளிப்படுத்தினா வெளிப்படுது, இல்லையானால் நம் கருத்துக்கள் சொத்தை முழுமையாகாது. சத்தியம் நாம் என்ன பண்றோம்? அரசியல் நெறியில் வந்த அறநெறி வளாமல் காத்து, சரி பாறை நெடும் தோளால் வென்று. ஒரு அரசன்னா நல்ல ஆண்மை இருக்கும், ஆண்மை இருக்கும். அதனால அந்த ஆண்மை எப்படி கேட்டது, வரை நெடும் தோளால், அருமையான தோல், அந்த தோல் வலிமையினாலே அவருக்கு பயவர் என்பது யாரும் இறார். அந்த மாதிரி இருந்தாலும் இவருடைய அந்த ஆண்மை கண்டு தானே அஞ்சு விடுவாராம். அப்படி வென்று மாற்றலர் முனைகள் பாற்றி உரை திறம்பாத நீதி, உரை திறம்பாத நீதி. உரை திறம்பாதன்னு சொன்ன சொல் மாற்றுவதில்லை, சொன்ன சொன்னதுதான். அப்படி சொல்லுவது சரியான சொல்லாகவும் இருக்கும். சொல்லுக சொல்லை அச்சோ அச்சொல்லை பிரிதோர் சொல் வெள்ளிஞ்சொல்லின் மேறிந்து திருவள்ளுவர். பேச ஆரம்பிச்சாலே திருவள்ளுவர் ஒருவர் சொல்லுக சொல்லை எப்படி சாமி என்னாரு, அச்சொல்லை பிரிதோர் சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து சொல்லுக. கொட்டிவிடாத, ஏமாந்துடாதப்பா. திறன் அறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனினும் இல். ஆடார் இப்படி ஊரை தீரம்பாத நீதி ஓங்கு நீர்மயினில் மிக்கார். அப்படி அருமையான ஆட்சி அமைச்சு வந்தாராம். தீரை செய் நீர் சடையான் அன்பர் வேடமே சிந்தை செய்வார். இன்னொரு பெரிய அவருக்கு மன மகிழ்ச்சி, இந்த அடியவருடைய வேடம் அப்படி பார்த்துட்டார்னா அவ்வளவுதான் அவர் உயிர் விட்டார். அப்படிப்பட்டவர் அவ்வளவு அன்பு. அடியவர் வேடமாவது யாது, அடியவர் வேடமாவது யாது, நம்ம சொல்லால சொல்ல வேணாம். நம்ம சொல்லால என்ன சொல்றது, நமக்கு என்ன தெரியும், ஒன்னும் தெரியாதுங்கிறத முடிஞ்சு போச்சு. என்ன ஆரம் கண்டிகை ஆடையும் தந்தையே, பாரம் ஈசன் பணியல தொந்திலார், ஈர நெஞ்சினர் யாதும் குறைவீலர். அந்த வேடம் அவரே சொன்னது, சேகலார் சொன்னது. அதனால ஆரம் கண்டிகை அருமையான நேபாளத்திலிருந்து தூய்மையான உருதராக்கிலிருந்து தரிச்சிருப்பாங்க. காலையும் நண்பகலும் மாலையும் எல்லாம் எடுத்து வைத்து யாரும் இல்லாத இடத்துல தனித்திருந்து அருமையா திருவேந்திரத்தை ஓதுவார். திருநீர் எஞ்ஞான்றும் மாறாமல் இருக்கும். அவர்கள் இறைவனிடத்தும் மற்ற தன் போன்ற மற்ற அடிகளிடத்தும் வணக்கமுடையவர்களாக இருப்பார், மிகுந்த எளிமையாக இருப்பார். அந்த வேடமே அன்பர் வேடமே சிந்தை செய்வார். இங்கேயும் யாருன்னு சொல்லல, யாருன்னு சொல்லல. மங்கையை பாகமாக உடையவர் மண்ணும் கோயில் எங்கனும் பூசை நீடி. அதுதான் அந்த காலத்துல மாத்திட்டாங்க. இங்க அரசன் அரசன் சொன்னா மக்களையும் நாட்டையும் காப்பது எவ்வளவு இன்றிமையாகுதோ அதே போல திருக்கோவிலையும் காப்பாற்ற வேண்டும் என்று கடைப்பாடு மறந்தே புட்டிங்களே சுவாமி. இப்படியாக நல்ல திருக்கோவில் வழிபாடு செய்வாராம். ஏடிசை பாடல் ஆடல் பொங்கிய சிறப்பின் மல்க போற்றுதல் புரிந்து வாழ்வார், தங்கள் நாயகருக்கு அன்பர் தாளலார் சார்புண்டில்லார். அவருக்கு என்ன சார்புன்னாரே, இறைவனுடைய அடியவர் தான் தன்னுடைய உயிருக்கு சார்பு. சார்பு இந்த சார்புன்னு சொல்லும் போது திருக்குறள் ஞாபகத்துக்கு வரணும். என்ன பண்றது, நீங்க பெரிய எங்க சுத்தி எங்க சேவின்னு பயணம் சொல்ற மாதிரி எங்க போனாலும் திருக்குறளை விழுந்து விழுந்து தந்திருக்கணும். சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகும் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய். திருக்குறளை பாழா போன இதை படிச்சா போதும் இளைஞர் உள்ளோம். இதையாவது தமிழமையை படிக்கிறவனுக்கு 1330 படிச்சவன் தான் தமிழமே பாஸ் பண்ணவனாக இருக்கணும்னு சொல்லப்படாதா? மேன்னு வந்து என்ன பிற மேனு ஆடு கத்துறதா? நான் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறேன், மன்னிக்கணும். என்ன அல்லவா, நான் எம்ஏன்னு சொல்றதில்ல, மே என்ன என்ன மே தமிழமேனு வருகின்ற பொழுது அந்த 1330 தெரிஞ்சாதான் பாஸ் பண்ணாதான் வந்து வந்தாதான் சிலபஸ் அப்படி வைக்கணும், சிலபஸ் அப்படி இருக்கணும் என்னைக்கு வரப்போகுதோ. எனவே சார்பு ஒன்றில்லார். சார்பு என்ன சார்புன்னா அடியவருடைய சார்புதான் இந்த உயிருக்கு சார்பு. சார்பு உணர்ந்து சார்பு கெட படிப்பின் பிரயோஜனம் இல்லை, ஒழுகின். நம்ம தெரியுது தேவாலயத்து வாசனை படிக்கிறேன், நம்ம எதை வந்து கடைபிடிக்கணும், நல்ல ஆண்டவனை கடைபிடிக்கணும், நீதியை கடைபிடிக்கணும், எல்லாம் தெரியுது. எதை கடைபிடிக்கப்படாது, பைனல் சொல் பாராட்டிக்கிட்டு ஊற ஊரும் போலத்துக்கிட்டு இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு தெரியுது, தெரிஞ்சிருக்குது, படிச்சிருக்கீங்க. ஒழுகணும், அதை நடைமுறை கொண்டு வரணும். சார்புணர்ந்து சார்பு கட படிப்பின் பிரயோஜனம் இல்லை, ஒழியும் சார்தரும் போய் சார்தரா, இதெல்லாம் பக்கா சமயம். பக்கா சமயம் எந்த சார்புணர்ந்து சார்பு கடை ஒழுகிறது, இப்ப எந்த அரசியல் நல்லா ஆட்சிக்கு வருதோ அந்த சார்புணர்ந்து சார்பு கடை போன ஆட்சி கடை இப்படி ஒரே எல்லாம் எழுதுவான் மக்குப்பேல் ஒழியும். அந்த வந்த ஆட்சிக்கே நீங்க தளம் போட்டீங்கன்னா சார்தரும் போய் சார்தரா, உனக்கு மண்ணெண்ண போக்குவரத்து இத்தியாதிகள்லாம் எல்லாம் கிடைக்கும் எழுதுனா. அதுக்கு முதல்ல எந்த அதிகாரத்தில் இருக்கு அந்த குரல், அதை தெரியும் உனக்கு. மெய்யுணதல் என்ற ஒரு அதிகாரத்தில் இருக்கு. என்ன தலைப்பில் இருக்குது, மெய்யுணதல். இந்த உலகியலின் அப்பாற்பட்ட சார்பு என்பது முதல்ல விளங்கணும். ஆமா, சார்பு ஒன்றில்லார், அதனால அடியவருடைய சார்பு தான் சார்பு, அது அல்லாத சார்பு அல்ல. திருக்குறள் அப்படியே வச்சு இழைக்கலாமா இருக்குது, இழைக்கலாமா இருக்குது, அப்படி இருக்குது. இங்கேயும் பெயர் சொல்லல, மூணாவது பாட்டு முடிஞ்சு போச்சு. நாலாவது பாட்டு, தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன ஆகும் என்று. நாட்டுக்கு வேண்டிய பொருட்கள் என்னென்னவோ அவற்றை எல்லாம் கொடுத்துடணும். மக்களுக்கு வேண்டிய பொருட்கள், அரசு இயல் அரசு நடப்பதற்குரிய பொருள் எல்லாம் கொடுத்து விட்டு தானாக ஈட்டிய பெரும்பொருள் எல்லாம் என்ன செய்வார்னாரு, இந்த மாதிரி அடியவர்களுக்கு கொடுப்பார். தேடிய மாடு நீடு செல்வம், தேடிய நம்மால் தேடப்பட்ட. இன்னைக்குமே இப்ப கூட சொல்றேன், முன்னோரால் ஈட்டப்பட்ட பொருளை அறம் அறம் செஞ்சால் நமக்கு பயன் இல்லை. ஆனா தன்னார் திருவள்ளுவர் ஆடாடா அங்க போனான், தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மைக்கு ஏற்பட்டு தாளாற்றி தன் முயற்சியால் வந்தார், தன்மைத்து வந்து அப்படி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மைக்கு ஏற்பட்டு. ஏ சார், என்னமோ எங்க பெரியவா பாட்டம் ஒரு இன்னும் நாலஞ்சு தலைமுறை சாப்பிடலாங்க எங்களுக்கு இருக்குது, அதுல நான் வந்து ஒவ்வொரு மாதமும் அறக்கட்டளை வச்சிருக்கிறேன்னா ஒரு விதத்துல அவங்களுக்கு நன்றி செலுத்துறேன். என்னன்னு கேட்டா, முன்னோர் கருத்தை மாற்றாம செஞ்சுட்டு இருக்கிறான புண்ணியமா, வாழ்க, அந்த அளவுதான் அது வேணும். ஆனால் முழு பயன் அல்ல, முழு பயன் அல்ல. நீ ரத்த வேறு உழைக்கணும், அந்த பொருளை கொடுக்கணும், அப்பதான் அந்த ஆன்மா கரையேறும். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கா இருக்கு வேளா ஆரம்பிச்சு. நீ தக்கா இருக்குன்னு, தக்கா இருக்கு என்னது, மக்களுக்கு செய்வது மகேசனுக்கு செஞ்சது, குப்பையில கொண்டு போன தத்துவமே குப்பை தத்துவம். எவன் சொன்ன, எந்த மனையும் சொன்ன, ஒரு வயலும் சொல்லல. தாளாட்டி தந்த பொருள் எல்லாம் தக்கா இருக்கு, தக்கா இருக்கு. பகல்ல கொள்ளடிச்சுக்கிட்டு அதுல வந்து ஐயான்னு கேட்டவன கொடுத்துட்டீங்கன்னா மகேசன் பூஜைய, மக்களுக்கு செய்தது மகேசன் பூஜைய. பாவம் அவ்வளவும், பாவம் அவ்வளவும் பாவம். தகுதி உடைய உள்ள கொடுக்கணும், விருந்து கூட நல்விருந்து ஓம்புவானியில் அடாராடா, நல்விருந்து ஓம்புவானியில், அதுதான் சொல்ல சொன்ன. ஆமா, இந்த மக்கள் செய்யற பணியே மகேசன் செய்யற பணிங்கிறது ரொம்ப தவறான கருத்து, முற்றிலும் மறுக்க வேணும். நாமதான் சொல்லணும், திருக்குறள் படிச்ச திருக்குறள் எடுத்துறது எங்கேயே சொல்லியா, எவையா சொன்ன, தக்கா இருக்குன்னு ஏன் போட்டேன், நல்விருந்துன்னு ஏன் போட்டேன், அதனாலதான் தெரியும். எனவே அதனால தேடிய மாடு நீடு செல்வமும் தம் முன்னோரால் ஈட்டப்பட்ட பொருள் அல்ல, தம் கால எல்லையிலே தம்மால் ஈட்டப்பட்ட பொருளை அடியவர்கள் செய்வார். அப்படி செய்வாராம். பொங்கிய சிறப்பின் மல்க போற்றுதல் புரிந்து நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணிந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். இப்படி எல்லாம் வரும்போது வீட்டுல வந்தாங்கன்னா அவர்களுக்கு கொண்டு வந்து மணி புகுந்து குலாபாதம் விலைக்கு எல்லாம் செய்து பொருளும் கொடுத்து அனுப்புவார். இங்கு இன்னும் பெயர் வரவில்லை, இன்னும் பெயர் வரவில்லை. சரி, இன்னவார் ஒழுகும் நாளில் இகல் தீரம் புரிந்து ஓர் மன்னன் அன்னவர் தம்மை வெல்லும் ஆசையால் அமர் மேற்கொண்டு பொன்னணி ஓடையானி பொறு பரிகாலால் மற்றும் பன்முறை இழந்து தோற்று பரிபவப்பட்டு போனான். ஒரு ஆள் இவருக்கு எதிரி, அவன் என்ன பண்ணாரு, அடிக்கடி படையெடுப்பான், வழக்கமாக படையெடுப்பான், வழக்கமாக தோற்று போடுவான். கஜினி முகமது எத்தனை முறை எடுத்ததுன்னு சொன்னது, 17 முறையா என்ன சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு முறையும் எல்லாம் எடுத்துக்கிட்டு பிரமாதம் வருவான், போரிடுவான், கடைசியில தோற்றுவான், ஓடி போடுவான். இப்படி ஒரு அரசன், அவன் பேரும் சொல்லல, அவன் பேரும் சொல்லல, எல்லாம் சஸ்பென்ஸ் இல்லையா, இவர் யார், இவருக்கு மாற்றான் யார், அதெல்லாம் சொல்லல, எல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள். இப்ப போடுறானே இது ஒரு பெரிய உத்தியாக இலக்கியத்துல சேர்க்கல தண்ணி பட்ட பாட சொல்லி வச்சிருக்கு. ஆனா அதை போய் தனியே அதுக்கு மதிப்பு கொடுத்து இதெல்லாம் பொறுத்திருந்து பார் என்ற உத்தியின் பார்ப்பட்டது என்று எழுதல விளம்பரப்படுத்திக்கல. ஆனால் விளம்பரப்படுத்தாவிட்டாலும் அது பொறுத்திருந்து பார்த்தது. சரி, இப்படி இழந்த மாற்றான் இகலினால் வெல்ல மாட்டான். இப்பதான் சொல்றார், மெய்ப்பொருள் வேந்தன் சீலம் அறிந்து போற போக்குல. எத்தனாவது பாட்டு தெரியுங்களா? ஆறாவது பாட்டு. மெய்ப்பொருள் வேந்தன் சீலம் அறிந்து இவற்றை என்ன பண்பாடு இருக்குன்னு, என்ன பண்பாடு இருக்குன்னு முன்ன சொன்னதெல்லாம். இறைவன்னா அடாரா அப்படியே உயிர் விடுவார், இறைவனுடைய அடியார்னா அடாரா அப்படின்னு உயிர் விடுவார். ஆகவே திருநீர்னா அவருக்கு அப்படி ஆட்பட்டுவார், உருதிராக்கம் அணிந்தவர்கள் ஆட்பட்டுவார். ஆகவே திருநீர் உருதிராக்கம் இது பெருமாண்டத்தில் அன்பு, அடியவரிடத்தில் அன்பு. இதை புரிந்து கொண்டான், இதான் சீலம் இல்ல. இதை அணிந்து கொண்டு வெந்நீர் சாத்தும் அப்பரு வேடம் கொண்டே அத்தத்தில் வெல்வானாக செப்பரும் நிலைமை எண்ணி திருக்கோவலூரில் சார்வான். பார்த்தான், எதிர்த்து நின்று செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு அடுத்து நின்று செய்யலாம். அடுத்து நின்று, அடுத்து நின்று என்ன செய்யணும், இவர் இவர் என்ன எதில் விருப்பமோ அந்த விருப்பத்தின் படி நாம் போக வேண்டும் என்று கருதினார். அதனால அந்த விருப்பின் படி போவதனால அருமையா திருநீர் அணிந்தான். வெந்நீர் சாத்தும் அப்பெரு வேடம் கொண்டேனர். வெந்நீர் சாத்தம் இப்ப இதுவரையும் தொட்டதில்லை, பஞ்சத்துக்கா பரம்பரைக்கான்னு சொல்லுவாங்க, நாங்க அதுக்கு மேல சொல்றதில்லை, அதுக்கு மேல சொல்ல மாட்டோம், மடத்துல இருக்குமா நாங்க சொல்ல மாட்டோம். பஞ்சத்துக்கா பரம்பரைக்கா டேஷ் விட்டுருவோம், அதுக்கு மேல வர்ற சொல்லு துறவியா தான் இருக்கும், நான் சொல்ல மாட்டேன். அது மாதிரி பஞ்சத்துக்கு பரம்பரையான பரம்பரை இல்ல பஞ்சத்துக்கு. இப்ப இவரை வெல்வதற்காக நல்ல அருமையா வாரியார் மாதிரி இந்த இந்த காதலை பிடிச்சு இந்த காதலை அவர் மேல இங்க எல்லாம் வந்து சகாரா பாலைவனம், அதனால இங்க எல்லாம் வேற போகும், இப்படி எல்லாம் போகும். நம்ம இங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம், அதனால இங்க ஒன்று நினைச்சு அவர் நல்லா இங்க வரைக்கும் அது பாட்டுக்கு போகும் கவலை இல்லாம. அதனால இங்க இருந்து அப்படி எடுத்து அப்படி உடல் அமைப்பு அது மாதிரி வெட்டுக்கலாம். நீர் சாத்தி திருக்கோவலூருக்கு வந்தாலும் இப்பொழுது ஒலியும் ஒலியும், இப்பொழுதுதான் ஒலியும். இதோ இப்பொழுது இந்த பகையரசன், இங்கேயும் பாருங்க பகையரசன் பேரை சொல்லல, பகையரசன் வருகிறான். எப்படி வருகிறான்? இதுவரை பன்முறையும் தோற்று நம்முடைய முறையில சொல்லணும்னா யானை தேர் குதிரை காலாட்படை எல்லாம் வைத்து வைத்தும் வெல்ல முடியாமல் தோற்று போய் அவனுக்கு அவனுக்கு ஒரு அவமானம் உண்டு. இந்த முறை கண்டிப்பா தோற்க முடியாமல் நாம வெல்லணும் என்று கருதினான். அதற்காக என்ன செய்தான், இவர் எதில் ரொம்ப விருப்பமோ அந்த விருப்பத்தை அவங்க கொண்டான், அந்த விருப்பம் இருந்து அருமையா தெரியுது. இட்டு பெருது வரான் இப்பொழுது எங்கே, இதோ திருக்கோவில் முன்ன வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நால் வகை படையோடு வருவான், முதல்ல வந்து போர் முனை அறிவிச்சுட்டு வருவான், இப்ப அதெல்லாம் தன்னன் தனியார். அதனால ரொம்ப அருமையா இப்ப வெந்நீர் சாத்தி என்று மட்டுமே சொன்னார், எங்கியது வாழா விடுத்தார். என்ன செஞ்சிருப்பான், கீழே காவி உடை மற்றதெல்லாம் உடுத்தி அப்படி வந்திருக்கலாம், அதெல்லாம் சொல்லலை, சொல்லியது வெந்நீர் சாத்தி எனவே அதற்கேற்ற கோலம் கொண்டு வந்து என்பதெல்லாம் நான் பார்த்துக்கோம் அல்லவா. அப்படியாக பொறுப்பு வந்து மெய்யலாம் நீர் பூசி, இப்ப அவனுடைய இதுதான் ஒளி வளவழி, மெய்யலாம் நீர் பூசி, உடம்பெல்லாம் நீர் பூசக்கூடாது. அது ரொம்ப ஞானியர்கள் வந்து இப்ப நம்முடைய பெருமான் வந்து மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான் என்று அப்பர் சுவாமி சொல்றாரு. அது பெருமான் வந்து திருநீரை அப்படி அணிந்திருப்பாரு. நாம் வந்து நெறியா அணியணும்னு சொன்னா அதற்கு விதி எல்லாம் இருக்கு, முறைகள்லாம் இருக்கு. அதுதான் தீட்சையில ரொம்ப அருமையா கற்றுக் கொடுப்பார், கற்றுக் கொடுப்பார். வடக்கு நோக்கி அல்லது கிழக்கு நோக்கி எப்படி முதல்ல முதல்ல உச்சியில இப்படி வைக்கணும், அது இப்ப முதல்ல திருநீர் அந்த தூளா இதாக இட்டு விட்டு இப்படி விட்டு இட்டு விட்டு பிறகுதான் வந்து குழைத்து மந்திரம் சொல்லி அதில் இங்கே இப்படி வைத்து இல்ல இரண்டு முறை அப்படி வைத்துட்டு அப்புறம் இப்படி அண்ணாந்து இடுவாங்க மூன்று தான். அப்புறம் இங்கே அப்புறம் அப்புறம் முழங்கால் பதினாறு இடங்கள், பிறகு காதில் இப்படி அணிந்து பிறகு இஞ்சியதை அப்படியே கழுத்தில் இப்படி அணிஞ்சு, அதுதான் திருநீர் அணிகிற அமைப்பு. சரி, நம்ம ஆறுமுக நாவலர் ரொம்ப அழகாக சைவ வினாவிடை என்ற நூலில் சின்ன சின்ன நூலில் அருமையான கருத்துக்களை தான் எழுதி போனார். பெரிய நூல் வேணான்னு இப்ப சொல்றோம், ஞானம் வருது நமக்கு. அவர் அந்த பெரிய நூல் வேண்டாம் என்று நினைத்தார். பெருசா நீங்க போட்டு போல யார் படிக்கிறா, ரொம்ப மாத்திரையா கொடுத்தாதான் சாப்பிடலாம். நீங்க நான் 40 ஒரு மண்டலம் சாப்பிடணும்னா எவன் சாப்பிடுறேங்கிறான் சார், இதை ஒரு மூணு வேளை சாப்பிடுங்க சரியா போடும்னா தான் அப்படிங்களாங்கிறான். மெய்யலாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி
வேணிகள் முடித்து கட்டி, இந்த வேணிகள்னு சொன்னார். அது அந்த காலத்துல அப்படி கேட்டா சொல்லும் போது நம்ம தாவியோ இருக்குது. இதுக்கெல்லாம் எல்லாம் இயல்பாக அது மாதிரி அந்த சடை அமைந்து விடுகிறது. அது தவத்தினுடைய வலிமையினால். இப்ப இவனும் தவமே கிடையாது ஆளு, அவமே செய்யற ஆளு. அதனால என்ன, வேணிகள் முடித்து கட்டின்னு, முடித்து கட்டின்னா இயல்பான கூந்தல், அதுல வந்து அஞ்சாறு மயிர் சேர்த்து ஆலம்பால் இருக்குது, ஆலம்பாலோட சேர்த்து சேர்த்து அப்படி தேய்ச்சா அது ரெண்டு பீஸ் பீஸ் ஒட்டிக்கும் எல்லாம். அது மாதிரி ஒரு அஞ்சாறு போட்டு அதை எடுத்து கட்டணும். மேக்கப் தானே இப்ப இயல்பாக இருக்கிறது வேற. இது அதான் வேணிகள் முடித்து கட்டி ஒவ்வொன்று தனித்தனியா ஜடையா வச்சு அப்புறம் அதெல்லாம் சேர்த்து போட்டு முடிச்சாங்க. வேணிகள் முடித்து கட்டி கையினில் படை கறந்த புத்தக கவலி ஏந்தி பார்த்தான். கையில ஒரு அருமையா பாண்டிச்சேரியிலயோ அல்லது நம்ம தஞ்சை சரபோஜிலயோ அல்லது கன்னிமாறன் நிலையத்துக்கோ போய் பழமையான சுவடி எதுன்னு இருக்கான்னு பார்த்தான். இருந்தது. அதை குடுங்களை கொஞ்சம் அடியனுக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டான். ஏன்னா பார்த்தா அது ஏறத்தால வந்து கிபிக்கு அல்லாமே கிமு இல்ல இருக்கிற நூலா இருக்கும். இந்த ஏடுக்கு எங்கேயுமே கிடைக்கிறீங்களே, அப்படி ஒரு அருமையான ஏடாயிற்று என்று உயிரோடும்படியா இருக்கும். அந்த மாதிரி அந்த ஒரு அருமையான சுவடி எடுத்து வைத்துக் கொண்டு அதை வீட்டிலேயே சரி பார்த்து அந்த சுவடியில தனக்கு வேண்டிய ஒரு ஆயுதம் கருவியும் உள்ள வச்சு அதை மேலெல்லாம் கட்டிட்டான். உள்ளே அது இருக்கிறது, மேலே என்ன இருக்கிறது, உள்ளே அது இருக்கிறது எதுன்னு சொல்லக்கூடாது. ஆனா எல்லாரும் விளைவிக்கணும் பரிமையில. மடித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் படித்தது ஒழித்துடைய. எதை மடித்தல்னு சொன்னார, எதை நீட்டல்னு சொன்னார, சொன்னாரா சாமி திருக்குறள் இல்ல மடித்தல் நீட்டல் வேண்டும். அதுதான் பரிமையில உள்ள கருதிச்சு அந்த புத்தக கவலி ஏந்தி. அப்ப இவன் என்ன பண்ணு கேட்டா வீட்டுல இதெல்லாம் செஞ்சுக்கிட்டான். என்ன செய்துக்கிட்டான்னா மெய்யலாம் நீர் பூசி அந்த சடையினை ஒவ்வொன்றாக திரித்து கிரித்து கட்டி அதை நல்லா முடிச்சு கட்டி மேல வைத்துக் கொண்டு கையில ஒரு பழைய சுவடி அதற்குள்ளே அதனை வைத்து நல்ல இறுக்கி கட்டி இப்பொழுது இதோ தெருவழியாக வருகிறார், இதோ அரண்மனை அந்த வாயிலுக்கு வருகிறார். அப்படியே ஒலியும் ஒலியுமா எடுக்கிறார் ஜெயிக்கிறார். மை போதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து ஆழமான மை போதி விளக்கே என்ன இந்த ஓமை அவர் தான் முடியுது. அப்பெல்லாம் இந்த மாதிரி விளக்கெல்லாம் கிடையாது. அப்பதான் கேட்டீங்கன்னா இந்த எண்ணெயை போட்டு தெரிவிட்டு பாட்டு எரியும். அப்படி எரிகின்ற பொழுது இந்த விளக்கு மேலே வந்து சுடர் விடும். மேலே நல்ல சுடர் இருந்தாலும் கூட அந்த சுடர் நல்ல சிவப்பா இருக்கும். அந்த சுடரனுடைய கீழ் பகுதி அந்த திரிக்கு பக்கத்துல என்ன இருக்கும், ஒரு கருப்பு இருக்கும், கருப்பு இருக்கும். அப்ப மற்றவர்களுக்கெல்லாம் விளக்கம் தருகின்ற விளக்கிற்கு அந்த சுடருக்கு சுடரின் கீழே என்ன இருக்கும், ஒரு கருப்பு இருக்கும். மை போதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து. அப்ப இங்க அந்த ஓமையை பொறுத்துங்க, பொறுத்துன்னு என்ன தெரியுதுன்னு கேட்டா இது ஒரு விளக்கு. இந்த விளக்கு எது இப்ப சுடர் விடுது, தடை திருநீர் மெய்யலாம் அணிந்த திருநீர் கையில் இருக்கிற புத்தகம் இது ஒளி. எது கருப்பு, இங்கதான் டன் டன்னா இருக்குது செண்பகலாரியில் மை போதி. அப்ப விளக்கு எது, இங்கே திருச்சடையும் திருநீரும் அந்த கையில் இருக்கிற கவரியும் அந்த நடை உடை வருகின்ற அந்த பாவனைவையெல்லாம் யாரோ ஒரு தவசி போறாரு பாருங்க, இங்கே உளுந்து வணங்கிக்கீங்க அப்படி பல பேர் உளுந்து வணங்கணும் அப்படி வருது. அப்படி இருக்கிறவர் மை போதி விளக்கே என்ன மனத்தினில் கருப்பு வைத்து பொய்தவ வேடம் கொண்டு புகுந்தனன். இது வரைக்கும் பேர் சொல்லல. மகாபாவி யாரு சார், யாரு சார், பேரை சொல்லுங்க சார் அப்படின்னா முத்தநாதன். இது ஒரு உத்தி நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இப்படிதான் பாருங்களேன் இலக்கியங்கள்ல அது மனதை தூண்டி விட்டு என்ன, மெய்யலோம் வெந்நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி நினைக்கலாம். அப்புறம் கையில அருமையா காவாளி ஏந்தி இப்படிதான் போனோன்னு பேரு தான் சொல்லுங்களேன், அந்த புண்ணியவான் பேரை தான் சொல்லுங்களேன், மகாபாவி இப்படி போறானே, எங்க அது மெய்ப்பொருளா அவருடைய அரண்மனைக்கு போறானே பேர் சொல்லுங்களேன்னா இரு இருன்னு கடைசியில முத்தநாதன். இதெல்லாம் பிற மொழியில் இந்த இலக்கியம் இருக்கும் என்றால் ஆயிரம் ஆயிரம் பேர் மனுஷன் நம்ம எழுதியிருப்பான். நம்ம தமிழில் அதுவும் சமய நூலாக திருமுறைகளில் ஒன்றாக போனதுனால தன் பெருமை தான் அறியா தன்மையன்கான் சாடலோ. பெருமானே தன் பெருமை தெரியாது, நாம அப்படித்தான். அது ஒரு சமாதானம் வச்சுக்கணும். தன் பெருமை தானறியா தன்மையன்கான் சாடலோ. அதாவது இப்ப கூட சாமி எல்லாம் இப்படி வந்து இந்த மாதிரி படிக்கணும்னு சொன்னதுனால இதெல்லாம் படிக்கிறோம். நீங்க மெய்ப்பொருளார்னு கூட இதெல்லாம் போடுவோமா? மெய்ப்பொருளார் கதையில பாதிக்கு மேல போயிருப்பேன். ஆமா, மணியை பார்த்துட்டே தானே பேசுவோம். வணக்கம் நன்றி உடனே தருவாங்க, கையில சொல்லிட்டு போடுவோம். அதுதானே முக்கியம் இப்போ. எனவே பொய்தாவ வேடம் கொண்டு புகுந்தனன் யார்? முத்தநாதன். நிறைவாக சரி, அது மாதிரி இப்படி தலை போட்டு எழுதணும். ஜெய்கிரார்த்தம் வரலாற்றில் அந்த வரலாற்று உரிய தலைவரின் பெயர் கூறுதலில் தனித்தருமை உடையவர், தனித்தருமை உடையவர். இப்பாடு எங்கெங்கெல்லாம் சொல்லப்படும். இதோ இப்பொழுது நீ எங்க வந்தா வேடம் கொண்டு இந்த இதுக்குள்ள வர்றான் தெருவில். மாதவ வேடம் கொண்டவன்கான் மாடந்தோறும் போதை சூழ் அழக பார குழை கொடி ஆட மீது சோதிவன் கொடிகள் ஆடும் சுடர் நெடுமறியில் போயி சேதியர் பெருமான் கோயில் திருமணி வாயில் சேர்ந்தான். இதோ இப்பொழுது தெருவில் போகிறார். தெருவில் போகும்போது ஒரு நிழற்படம் எடுக்கப்படுகிறது. இப்படியே பார்த்துட்டு போறாராம், இல்ல பார்த்துட்டு போறாராம். இருமருங்கு அப்படி பார்த்துக்கிட்டே போறாராம். அப்படி போகின்ற பொழுது இருமருங்கு நல்ல மாடிகள், நல்ல மூன்றடுக்கு ஐந்தடுக்கு மாடிகள். அந்த ஐந்தடுக்கு மாடிகள் அப்படி இருமருங்கும் இருக்க அதை பார்த்து கொண்டே போகிறார். அந்த மாடிகளில் என்ன நிகழ்ச்சி அப்படின்னு, மாதவ வேடம் கொண்டவன்கான் மாடந்தோறும் கோதை சூழ் அழக பார குழை கொடி ஆட. ஒரு அருமையான நிகழ்ச்சி. அந்த மாடங்கள்ல ஒரு என்ன நிகழ்ச்சி இருக்குன்னு கேட்டா, இதோ இரண்டாவது மாடி. அந்த இரண்டாவது மாடியில நல்ல கூந்தலை உடைய பெண்கள் எல்லாம் ரொம்ப அருமையா ஆடியும் பாடியும் எழுந்து கொண்டிருக்கிறாங்க இரண்டாவது மாடியில். மூன்றாவது மாடி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நல்ல அருமையா ஒன்பான் மணிகள், நவரத்தனங்கள் சொல்றமே, அந்த ஒன்பான் மணிகளாலும் இடைத்து செய்யப்பட்ட அப்படியே அந்த ஒளி மிகுதான், ஒளி மிகுதான். இப்படியே பார்க்கிறார். பார்க்கும்போது இரண்டாவது மாடியில் என்ன நிகழ்ந்தன, நல்ல கூந்தலை உடைய பெண்கள் அருமையாக ஆடியும் பாடியும் வருகிறார்கள். இதோ மூன்றாவது அடுக்கு மாடியில் அந்த ஒன்பான் மணிகளும் இழைக்கப்பட்ட அப்படியே வேலைப்பாடு அப்படியே ஒளிவிட்டு வீசுகின்றது. சிகேஎஸ் சிவகேமணியார் ஒரு கோவையில் இருந்து வாழ்ந்தவர். அவர் உரை அதுக்கு முன்ன நாலஞ்சு பேர் உரை எழுதியிருக்கிறாங்க, ஆனா கொஞ்சம் ஆழமாக எண்ணி எழுதினவர் அவர். தம்பி இதுல இருந்து என்ன விளங்க தெரியுமா? இப்ப தெருவு வர்ணிக்கணுமா? இப்ப இங்க முக்கியமா இப்ப இந்த இடத்துல தெருவு வர்ணனை வேணுமா? பெரிய அடாத படி செய்ய போறாமே, அடாத படி செய்யறவன்னு நேரம் அரண்மனையில விட்டு என்ன செய்யறாங்கிறத பாக்குறத விட்டு இதுல ஒரு ஒளியும் ஒளியும் சேர்க்கிறார் சொல்லுகிறார். மீண்டும் நினைத்துப்பார், இரண்டாவது மாடியில் என்ன நடக்கிறது, நல்ல கூந்தல் கட்டுக்குடைய பெண்கள் அப்படி ஆடுகிறார். மூன்றாவது மாடி நல்ல நவரத்தனங்களால் இணைத்து அருமையாக ஒளிவிட்டு கிடக்கிறது. அப்ப மேலே ஒளி மூணாவது மாடியில, அது கீழே இந்த கூந்தல் கருப்பு. இப்பொழுது நேயர்களை இந்த இவனுடைய கோலத்துக்கு வரோம். யாரு இவன்? போறவன் முத்தநாதன். மேலே தடையும் திருநீரும், உள்ளே கருப்பு. எனவே இவனுடைய பிரதிபிம்பம் தான் சொன்ன. அப்ப மாடி இரண்டாவது மாடியது இவன் நெஞ்சு, மூணாவது மாடியது இவன் சடையும் திருநீரும். தொல்காப்பியத்துல நோக்குவையெல்லாம் அவையே போறல், நோக்குவையெல்லாம் அவையே போற. இந்த பாழாப்பன தொல்காப்பியம் வரமாட்டேங்குது புதுக்குன்னு. ரொம்ப காதல் மிகுதி உடையவர்களுக்கு என்ன தெரியுமா? தெரியுமா, தான் பார்க்கிற தலைவியே எல்லாமாக தோணும். என் பாடல எல்லாம் பாடுவேன், மரத்தை பார்த்தா லைலா, மனம் மண்ணை பார்த்தா லைலான்னு பாடு. அதெல்லாம் நோக்குவையெல்லாம் அவையே போறோம், நோக்குவையெல்லாம் அவையே பார்க்கிறது. இது சிற்றின்பத்தில் இங்கே. எனவே அந்த இரண்டாவது முறைமுறை எப்படி இருக்கு கேட்டா, இவன் இப்ப அப்படியானால் தெருவில் போகின்றவன் முத்தநாதன் மட்டுமா இங்கே வந்து நீங்கள் காணுகிறீர்கள்? இல்லை, இந்த ஒரு கொடியவன் போகிறதுனால தெருவே கொடியவராக இருக்கிறது. தெருவே கொடியவராக சொன்னமல்ல, எவ்வளி நல்லை அவ்வளி வாடிய நல்லது என்கிறோம். அப்ப எந்த இடத்துல யார் நல்லவன் இருக்கிறாங்க அது நல்லதா இருக்குது. இது இந்த இடத்துல இவன் தெருவில் இவன் போறான், எனவே இருக்கிற மாடம் அப்படி அப்படி கட்டஞ்சாதான் இருக்கு. எப்படி இருக்கு? மேலெல்லாம் ஒளிவுடையதாக, அதன் அடியெல்லாம் ஒரே கருப்பாக இருக்கு. பொல்லாத பய போனதுனால தெருவும் அப்படி காட்சி அளிக்கிறது. எப்படி நல்லவர் ஆடவர் அவ்வழிய நல்லை வாழ் என்பது இங்கும் வாய்மை ஆயிற்று. இங்கும் வாய்மை இதெல்லாம் உடைய உயர்ந்த கற்பனையுடைய சிகரம். அடியவர் வரலாறு மட்டுமா பாடினா எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை ஒத்துக்கொள்றோம். ஆனால் மண்ணில் நல்ல வண்ணம் சுவைக்கலாம். இஞ்சி இஞ்சி இலக்கியங்கள் எல்லாம் வைத்து எப்படி சுவைக்கிறோம் சுவைக்கலாம். மண்ணில் நல்ல வண்ணம் சுவைக்கலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. அதனால